ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நம் தேவனாகிய கர்த்தர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நமக்குரிய ஆசீர்வாதங்களை அவரே திட்டமிடுகிறார். அதற்காக நம்மை ஜெபிக்கவும் செய்கிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது அவருடைய திட்டத்தின்படியான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆகையால் இந்த செய்தியின் மூலமாக நம்முடைய திட்டத்தின்படி அல்ல, அவருடைய திட்டத்தின்படி நாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். ஜெபத்துடனே கேளுங்கள், கர்த்தருடைய திட்டத்தை அறிந்து கொள்ளுங்கள், ஜெபியுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை எபேசியருக்கு எழுதின நிருபம் 3:14 19 வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3:14-19
இது நிமித்தம்
நான் பரலோகத்திலும்
பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாமக்காரராகிய நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு
நீங்கள் அவருடைய ஆவியினாலே
உள்ளான மனுஷனில் வல்லமையாக பலப்படவும்
விசுவாசத்தினாலே
கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி
நிலை பெற்றவர்களாகி
சகல பரிசுத்தவான்களோடும் கூட
கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும்
நீளமும் ஆழமும்
உயரமும் இன்னதென்று உணர்ந்து
அறிவுக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும்
தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும்
அவர் தம்முடைய மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே
உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இப்ப வாசித்த இந்த வேத பகுதி என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? இது என்னது? ஜெபம் இல்லையா? இது ஒரு ஜெபம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எபேசி சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு இந்த நிருபத்தை, இந்த கடிதத்தை எழுதும் பொழுது அவர்களுக்காக அவர் என்ன சொல்லி ஜெபித்தாரோ அந்த ஜெபத்தையும் அப்படியே, அந்த வார்த்தைகளை அப்படியே இந்த நிருபத்தில் எழுதியும் வைத்திருக்கிறார். இன்னென்ன பிரகாரமாய் நான் உங்களுக்காக ஜெபித்தேன் என்று சொல்லி அவர்களுக்கு தான் செய்த ஜெபத்தை இந்த இடத்தில் எழுதுகிறார். இப்படி பார்க்கும் பொழுது ஏன் இந்த ஜெபம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு தன்மை உண்டு. அவர் ஒவ்வொரு இடத்திலும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்து சபைகளை ஸ்தாபித்த பின்பு மறுபடியும் அவர் எருசலேமுக்கு வருவார், அல்லது சில நேரத்தில் அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார். இப்படிப்பட்ட பல சூழ்நிலைகளில் தான் ஸ்தாபித்து வந்த சபைகளுக்கு அவர் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருப்பார். அவர் எருசலேமில் இருந்தாலும் சரி, தான் ஸ்தாபித்து விட்டு வந்த சபைக்காக, அங்க இருக்கிற ஜனங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறது அவருக்கு வழக்கம். அவர் அப்படி அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கென்று, அந்த சபைக்கென்று பலவிதமான வெளிப்பாடுகளை கர்த்தர் அவருக்கு கொடுப்பார். அந்த ஜனங்களுக்கு என்னென்ன காரியங்கள் என்பது சொல்லி கர்த்தர் சில வெளிப்பாடுகளை கொடுப்பார். அவர்களுக்கு எழுத வேண்டிய கடிதத்திற்கான வார்த்தைகளை கர்த்தர் அவருக்கு கொடுப்பார். இப்படி பலதரப்பட்ட காரியங்களை அவர் அந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் காத்திருந்து அதை கடிதங்களாக எழுதி அந்த கடிதங்களை அவர் அந்த சபைகளுக்கு அனுப்புவது அவருக்கு வழக்கம். இந்த கடிதங்களில் அவர் எழுதுகிற காரியத்தில் ரெண்டு காரியங்கள் இருக்கும். ஒன்று பர்சனலா இருக்கும், சில விஷயம் பர்சனலா இருக்கும், சிலது பார்க்கும்போது காமனா இருக்கும். உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா, இதை நான் எல்லாத்தையும் விவரிக்க முடியாது. கொரிந்தி சபையில் எடுத்துக்கொண்டால் அந்த சபைக்கு ரெண்டு நிருபத்தை எழுதினார். சில இடத்தில் பார்க்கும்பொழுது, ஒரு படிக்க வேண்டாம், 5 நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டு வாசித்தால் அந்த சபையிலே நடந்த ஒரு பெரிய பாவத்தை குறித்து துல்லியமாய் எழுதுகிறார். அந்த பாவம் எவ்வளவு மோசமானது, அந்த பாவத்து நிமித்தம் எவ்வளவு பெரிய தேவ தண்டனை காத்திருக்கிறது, எல்லாவற்றையும் எழுதுகிறார். இது அந்த குறிப்பிட்ட சபைக்கு மாத்திரம், இது எல்லா சபைக்கும் பொருந்தாது. இப்படி சில சம்பவங்கள் ஒரு குறிப்பிட்ட சபையில் இருக்கிற தனிப்பட்ட பிரச்சனையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும், அது மற்ற சபைக்கு பொருந்தாது. ஆனால் பல விஷயங்கள் பார்க்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட சபைக்கென்று சொல்லாமல் அதை பொது விஷயமா எழுதியிருப்பார். அது எபேசி சபையிலே நடந்த காரியங்களா இருந்தாலும் சரி, அந்த எபேசி சபைக்கு மட்டுமல்ல எல்லா சபைகளுக்கும் அந்த காரியம் பொதுவான காரியமா இருக்கும். இதில் என்ன விஷயம் என்றால், எல்லா சபைக்கும் அவர் கண்டிப்பாய் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஒவ்வொரு சபைக்கு அவர் நிருபங்களை எழுதும் பொழுதும் அந்த சபைக்கு எழுதுகிற நிருபத்திலே ஒரு வரியாக எழுதுவார், உங்களை நான் நினைத்து இடைவிடாமல் என் ஜபங்களிலே உங்களை நினைக்கிறேன் எழுதுவார். இடைவிடாமல் உங்களுக்காக நான் சௌத்திரம் பண்ணி என் ஜபங்களிலெல்லாம் உங்களை நினைத்து, இந்த வார்த்தை ஒவ்வொரு நிருபத்திலையும் வரும். எல்லா சபைக்கும் அவர் தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இருந்தார். ஆனால் சில சபைக்கு மாத்திரம் தான் என்ன சொல்லி ஜெபித்தேன் என்கிற அந்த ஜப வார்த்தைகளையே அந்த நிருபத்தில் அப்படியே எழுதினார். ஏன் இப்ப பாத்தீங்கன்னா பிலிப்பி சபையில பாத்தீங்கன்னா அந்த சபைக்கு ஜெபிக்கும் பொழுது உங்களுக்காக நான் இடைவிடாமல் ஜெபிக்கிறேன்னு சொன்னார், உங்களை என் ஜபங்களிலெல்லாம் நினைக்கிறேன். ஆனா ஒரு ஜபத்தை கூட அந்த பிலிப்பி சபையிலே அந்த நிருபத்தில் பார்க்கும்போது ஒரு ஜபத்தை எழுதல. ஆனால் இந்த எபேசி சபைக்கு அவர் ஜெபித்திருக்கிறார், அவருக்கு அந்த ஜனங்களுக்கு அவர் நிருபங்களை எழுதும் பொழுது இந்த நிருபத்தில் ரெண்டு ஜபத்தை எழுதியிருக்கிறார். முதல் அதிகாரத்தின் கடைசி பகுதியில் 15 அதிகாரத்திலிருந்து 19 வசனம் வரைக்கும் முதல் அதிகாரத்தில் ஒரு ஜபம் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த 3 அதிகாரத்திலும் பார்க்கும் பொழுது 16 வசனத்திலிருந்து 19 வசனம் வரைக்கும் இங்கே இன்னொரு ஜபம் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த ஜபம் எழுதப்பட்டதின் முக்கியத்துவம் என்னன்றது முதல்ல உங்களுக்கு சொன்னால்தான் இந்த செய்தியின் பின்னணி, ஒரு ஆசீர்வாதத்தின் நோக்கம் உங்களுக்கு திட்டமா புரியும். இந்த ஜெபத்தின் பின்னணி என்ன, ஏன் இது இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஏன் இதை பவுல் எழுதும்படி பரிசுத்தாவியானவர் அவரை தூண்டினார், இந்த ஜெபத்தை அப்படி எழுத வைக்க சொன்னதற்கு காரணம் என்ன, இது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜெபம் எபேசி சபையிலிருந்து அந்த ஜனங்களுக்காக மாத்திரம், அந்த விசுவாசிகளுக்காக மாத்திரம் செய்யப்பட்ட ஜெபமா இருக்கும் என்றால் கர்த்தர் இந்த ஜெபத்தை சபை இந்த நிருபத்தில் எழுத இருக்க அனுமதித்திருக்க மாட்டார். ஏன்னா அது நமக்கு பிரயோஜனம் கிடையாது. அன்றைக்கு இருந்த எபேசி சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு மட்டும்தான் அந்த பிரயோஜனமா இருந்திருக்கும். அது நமக்கு எழுத நமக்கு பிரயோஜனமா இருக்காது. அது எழுதப்பட்ட கர்த்தர் அனுமதித்திருக்க மாட்டார். அப்போ இது எபேசி சபையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைகளை பேஸ் பண்ணி செய்யப்பட்ட ஜபம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க, அந்த சபையில இருந்த ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு குறைவு, ஒரு தேவை, அதன் அடிப்படையில் செய்யப்பட்ட ஒரு ஜபமா இருக்கும் என்றால் நமக்கு அந்த ஜபம் பொருந்தி வராது. ஆனா இந்த ஜபம் எப்படிப்பட்டது என்றால், ஒரு பிரச்சனையோ ஒரு தேவையோ ஒரு காரியத்தையோ ஒரு சூழ்நிலைகளை மையப்படுத்தி ஏறெடுக்கப்பட்ட ஜபம் அல்ல. இது முழுக்க முழுக்க தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற தன்னுடைய பாரத்தை, தன்னுடைய ஜனங்களை தான் எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரோ அந்த விருப்பத்தை பவுலுடைய இருதயத்திலே கர்த்தர் போட்டு அவரை ஜெபிக்க வைத்து அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் அந்த சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆமென். நல்லா கவனிக்கணும், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் அவர் ஆசீர்வதிக்க விரும்பினாலும் அவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நம்முடைய ஜெபம் தேவையாக இருக்கிறது. வேதத்தில் நீங்கள் பல விஷயத்தில் புரிந்து கொள்ள முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:8 வசனத்தில் நீங்கள் வாசித்தால், நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்போ நீங்கள் வேண்டிக் கொள்ளாமலேயே உங்கள் தேவையெல்லாம் பிதாவுக்கு தெரியும். அப்படின்னு என்ன அர்த்தம், அப்ப நம்ம வேண்டிக் கொள்ளவே தேவையில்லையா? அப்படி அல்ல. ஜெபிக்காமலேயே நம்முடைய தேவை தெரியும், ஜெபிக்காமலே அவரால் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். ஆனால் கர்த்தர் அதே கர்த்தர் சொல்லுகிறார், மத்தேயு 7:7 வசனம் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். நம்ம ஜெபிக்காமலே நம்முடைய தேவைகள் அவருக்கு தெரியும், ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு கேளுங்கள். இதுல என்ன தெரியுதுன்னா, நம்மை ஆசீர்வதிக்க அவர் திட்டம் வைத்திருந்தாலும் அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றுவதற்கு நம்முடைய ஜெபம் அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த எபேசி சபையில் இருக்கிற விசுவாசிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க திட்டம் வைத்திருந்தார். அந்த திட்டத்தை அவர் நேரடியாய் ஆசீர்வதிக்க முடியாது. அதற்கு அந்த சபையை ஸ்தாபித்த பவுல் அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அப்ப அந்த ஜெபத்தை கேட்டு அந்த ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இப்ப இன்னொரு அடுத்த லெவலுக்கு சொல்றேன், இது எபேசி சபைக்கு மாத்திரம் செய்யப்பட்ட ஜெபமா இருக்கும் என்றால் இது நிருபத்தில் வந்திருக்காது. இது இந்த நிருபம் காலாகாலமாய் எந்தெந்த சபைகளிலெல்லாம் வாசிக்கப்படுகிறதோ அத்தனை சபைகளில் இருக்கிற அனைத்து ஜனங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தேவனுடைய இருதயத்தின் திட்டத்தின் ஜபமாயிருக்கிறபடினால்தான் கர்த்தர் இதை இந்த நிருபத்தில் எழுதும்படி கர்த்தர் வைத்தார். இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, இது அன்றைக்கு எபேசு சபையிலிருந்து விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், இன்றைக்கு எழுப்புதல் ஆசீர்வாத சபையில் இருக்கிற நமக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்றிருக்கிற ஆசீர்வாதத்தின் தேவ திட்டத்தின் ஜபமாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த ஜபம் என்றைக்கோ கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா ஏறெடுக்கப்பட்டது. எதுக்காக ஜெபிச்சிருப்பார் அன்னைக்கு பவுல் ஜெபிக்கும் போது ஜெபிச்சிருப்பார், ஆண்டவரே இந்த எபேசு சபை மாத்திரமல்ல இந்த நிருபங்களை உம்முடைய வருகை வரைக்கும் காலகாலமா எந்தெந்த சபைகளிலெல்லாம் இந்த நிருபங்கள் வாசிக்கப்படுகிறதோ அத்தனை ஜனங்களையும் நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்காக பவுல் ஜெபித்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்காக நிச்சயம் சொல்றது, ஜெபத்தை எழுத வைத்த பரிசுத்த ஆவியானவர் அவரை பாரப்படுத்தி இருப்பார். என்ன ஜெபிக்க சொல்லியிருப்பார், இந்த நிருபத்தை வாசிக்கிற எல்லா சபைகளும் இந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க வேண்டும், இந்த ஆசீர்வாதங்களினால் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்காக என்றைக்கோ கர்த்தர் பவுலை வைத்து ஜெபிக்க வைத்து விட்டார். ஆமேன். இன்னைக்கு பவுலுடைய ஜெபத்தின் ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க போகிறோம். ஆமேன். இதை பவுலின் ஜபம் சொல்றதை விட பவுல் ஏறெடுத்த ஜபம் தானே தவிர இது கர்த்தருடைய ஜபம். இது கர்த்தர் அவரை பாரப்படுத்தி அவரை தீர்க்க தரிசனமாய் ஜபிக்க வைத்தார். புரிந்துதான், தீர்க்க தரிசனமாய் ஜபிக்க வைத்தார். இது அவருடைய இருதயத்திலிருந்து வந்த ஜபம் அல்ல, இது தேவனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஜபம். இது ஒரு ப்ரொஃபட்டிக் பிரேயர், அதாவது தீர்க்க தரிசன ஜபம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தின் ஜபத்தை தான் இந்த காலை நேரத்தில் இப்ப நம்ம வாசித்தோம். இந்த தீர்க்க தரிசன ஜபத்தில் கர்த்தர் நமக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை நிறைவாய் வைத்திருக்கிறார். இதை நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கிறது, அதை விவரமாய் சொல்ல போனால் பல மணி நேரம் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் அதில் இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு நான் சுருக்கமாக உங்களுக்கு இந்த காரியத்தை மாத்திரம் இன்றைக்கு முன்வைக்க நான் நினைக்கிறேன். இப்ப இந்த ஜபத்தை குறித்து சொல்லி 19வது வசனத்தை கொண்டு வந்து ஜபத்தை முடிக்கிறார். 20-21 வசனங்கள் முடிஞ்ச பிறகு அடுத்த 2 வசனங்களை வாசிப்போம். என்ன சொல்றாரு பாருங்க,
நாம் வேண்டிக் கொள்வதற்கும்
நினைக்கிறதற்கும்
மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக.
அடுத்த வசனமே சொல்லுகிறது, ஜபத்தை எழுதிவிட்டு அடுத்த வார்த்தையே எழுதுகிறார், நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவர். அப்போ இந்த ஜபத்தை முடித்த பிறகு அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். ஆமேன். இன்னைக்கு நம்ம என்னைக்குமே துண்டா ஒரு வசனத்தை பிரிச்சு எடுத்துட்டு அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு சந்தோஷப்படுறோம். நல்லா கவனிக்கணும், என்னைக்குமே எந்த ஒரு வசனத்தையும் துண்டா எடுக்கக்கூடாது. கான்டெக்ஸ்ட் பார்க்கணும், எந்த பின்னணியில் எதற்காக இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பின்னணி அதுக்கு தொடர்புடைய வார்த்தைகளை பார்க்கணும். இன்னைக்கு நம்ம இந்த வசனத்தை அந்த 3:20 நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமிலியரா இருக்கும். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் கிரியை செய்கிறார், இது நமக்கு ரொம்ப ஃபேமிலியரா இருக்கும். ஆனா இது எந்த இடத்தில் சொல்லப்படுதுன்னு மட்டும் நல்லா கவனிச்சுங்க. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் கிரியை செய்கிறார். எந்த இடத்துல? இந்த ஜபத்தின் அடிப்படைக்கு தான் சொல்றார். இப்ப நீங்க ஒரு காரியம் கேட்கறீங்க, ஆண்டவரே எனக்கு வீட்டில் நான் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும். அப்ப நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் அப்படின்னு ஒரு ஃப்ரிட்ஜு கிட்ட 4 ஃப்ரிட்ஜு கர்த்தர் இறக்கி விட்டுருவாரா? வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு வந்துருமா? ஒரு ஃப்ரிட்ஜ் கேட்ட 4 ஃப்ரிட்ஜ் வந்து வீட்டில் இறங்குமா? ஒரு பீரோ கேட்ட 4 பீரோ வந்து இறங்குமா? இல்லை, அங்கெல்லாம் இது ஒத்து வராது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இது எந்த இடத்தில் சொல்லுகிறார்? இந்த நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் கிரியை செய்கிறது என்பது இந்த தீர்க்க தரிசனத்தின் ஜபத்தின் பின்னணியிலே கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த ஜபத்திற்கென்று பிரத்யேகமான ஒரு வாக்கு தத்தத்தை ஸ்பெஷலா கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த ஜபத்திற்கு தான், இந்த ஜபத்திற்கு ஒரு ஸ்பெஷல் ப்ராமிஸ் இருக்கு. என்ன அந்த ஸ்பெஷல் ப்ராமிஸ்? என்ன? இந்த ஜபத்தை நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, இந்த ஜபத்தை உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்க கேட்கும் பொழுது, நீங்கள் வேண்டிக் கொள்வதை பார்க்கிலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்க இதுல எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிலும் அதிகமான நன்மை உங்களுக்கு கிடைக்கும். நீங்க நினைச்சு பார்க்கிறதை விட விசேஷமான காரியம் உங்கள் வாழ்க்கையிலே சம்பவிக்கும். அதான் காரியம். எது? இந்த ஜபத்தின் பின்னணியில. அப்ப இந்த ஜபத்தின் பின்னணியில நான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம ஜபிக்கிறதை விட ஸ்பெஷலா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். ஆமென். அதுல நான் கேரண்டி கொடுக்கிறேன், இன்னைக்கு நம்ம என்ன ஜெபிக்க போறோமோ அது பல மடங்கு அதிகமாக உங்க வாழ்க்கையில வரப்போகுது. அது ஸ்பிரிச்சுவலா இருக்கட்டும், மெட்டீரியலா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், இன்னைக்கு இந்த ஜெபிக்கப்படுகிற விஷயம் 100% நான் கேரண்டி கொடுக்கிறேன், பல மடங்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுப்பார். ஏன்னா இதற்கென்று கர்த்தர் பிரத்யேக வாக்கு தத்தம் கொடுத்து விட்டார். சரி, இப்ப இந்த ஜபத்தின் மேன்மையை இப்ப நம்ம கவனிக்க போறோம். இந்த ஜபத்தில் பல காரியங்கள் இருக்கிறது, அதை சுருக்கமாய் ஒரு 3 காரியங்களாய் உங்கள் நடுவிலே நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது 16 வசனத்தை, 3 அதிகாரம் 16 வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம்.
நீங்கள் அவருடைய ஆவியினாலே,
நீங்கள் அவருடைய ஆவியினாலே
உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும்.
உள்ளான மனுஷரில் வல்லமையாய் பலப்படவும். இதுதான் ஃபர்ஸ்ட் குறிப்பு. தேவ பிள்ளைகளே, நீங்கள் அவருடைய ஆவியினாலே, கர்த்தருடைய ஆவியினாலே உங்கள் உள்ளான மனுஷரில் வல்லமையாக பலப்பட வேண்டும். கர்த்தருடைய முதல் எதிர்பார்ப்பு என்ன? தேவ பிள்ளைகள் நம்முடைய உள்ளான மனுஷரில் வல்லமையாக பலப்பட வேண்டும். எப்படி அந்த பலன்? அவருடைய ஆவியினாலே. மனிதன் ஒரு பர்சன் அப்படின்னு எடுத்துட்டாக்க அது ரெண்டு காரியங்கள் இருக்கிறது. ஒன்று உள்ளான மனிதன், இன்னொன்று வெளியரங்கமான மனிதன். அப்ப இந்த இடத்தில் வெளியரங்கமான மனிதனை குறித்து சொல்லப்படவில்லை, உள்ளான மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உள்ளான மனிதனில் வல்லமையாக பலப்பட வேண்டும். எப்படி? கர்த்தருடைய ஆவியானவரால். அப்போ இன்னைக்கு பெரும்பாலும் மனுஷர் தங்கள் வெளியரங்கமான மனுஷனை பலப்படுத்துவதற்கே எல்லாரும் பிரயாசம் எடுக்கிறாங்க. இல்லையா, உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நல்லா சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. உடம்பு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லி சாப்பிட்றத விடுறவங்க இருக்கிறாங்க. உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு எக்ஸசைஸ் பண்றவங்க இருக்கிறாங்க. இல்லையா, உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்கணும் என்னென்னமோ செய்யறவங்க, எத்தனையோ காரியங்கள், உடம்பு ஏறுறதுக்காக எக்ஸசைஸ் பண்றவங்க இருக்கிறாங்க, உடம்பு இளைக்கிறதுக்காக நடக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்படி வெளிப்பிரகாரமான மனுஷர், வெளியான மனுஷரை நம்ம என்னென்னமோ பண்ணுகிறதற்கு எத்தனையோ நேரம், எத்தனையோ பிரயாசம், எத்தனையோ முயற்சி எல்லாமே செய்து கொண்டிருக்கிறோம், வெளிப்பிரகாரமான வெளி மனுஷனை பலப்படுத்துவதற்கு. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? வெளி மனுஷன் அல்ல, உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படுத்தப்பட வேண்டும். ஆமென். வெளியரங்கமான மனுஷன் பலமாய் இருக்குதோ பலவீனமா இருக்கோ அதை பத்தி இரண்டாவது காரியம். பிரதானமாய் உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆமேன். உள்ளான மனுஷன் தான் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். வெளியில இருக்கிற மனுஷன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உள்ள இருக்கிற மனுஷன் தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த மனுஷன் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் உங்கள் வாழ்க்கை வெற்றி உள்ளதா இருக்கும். இப்போ ஒரு மனுஷன் என்று எடுத்துக்கொண்டால் அவர்களை 3 வகைப்படுத்தல், 3 பிரிக்கலாம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மனிதனை உண்டாக்கும் பொழுது அவனை தமது சாயலாக, தமது ரூபத்தின்படி கர்த்தர் மனிதனை உண்டாக்கினார். அப்போ தேவ சாயல் என்பது என்ன? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்று நம்முடைய ஆண்டவர் திரித்துவமாயிருந்தார். அதே போல மனுஷனையும் தம்முடைய சாயலாக, திரித்துவமாக கர்த்தர் நம்மையும் படைத்திருக்கிறார். ஆவி, ஆத்மா, சரீரம் என்று சொல்லி கர்த்தர் நம்மையும் திரித்துவமாய் படைத்திருக்கிறார். உலகத்தில் இருக்கிற பறவைகள், மிருகங்கள், சகல சிருஷ்டிகளும் திரித்துவம் அல்ல. எல்லாத்துக்கும் ஆவி இருக்குது, ஆவி இருக்குது, அடுத்ததோடு சரீரம் இருக்கிறது, அதற்கு ஆத்மா என்று அல்ல. ஆனால் தேவனாகிய கர்த்தர் மனிதனை மாத்திரம் தமது சாயலின்படி, தமது ரூபத்தின்படி, தன்னை தேடக்கூடிய ஒரு ஆன்மீக தாகமுள்ளவனாக கர்த்தர் மனிதனை உண்டாக்கினார். அப்போ இந்த 3 காரியங்கள் ஒரு மனிதன் எடுத்துக்கொண்டால், ஆவி, ஆத்மா, சரீரம். இதிலே உள்ளான மனுஷன் என்பது எதை குறிக்கிறது என்றால், ஆவியும் ஆத்மாவும் சேர்ந்தது உள்ளான மனுஷன். சரீரம் என்பது எல்லாரும் பார்க்கக்கூடிய விதத்தில் காணப்படுகிற சரீரம், இது வெளியரகமான மனுஷன். ஆவியையும் யாரும் பார்க்க முடியாது, ஆத்மாவையும் யாரும் பார்க்க முடியாது. ஆனால் சரீரத்தை தான் ஒருவரை ஒருவர் பார்க்கிறோம். அப்ப காணக்கூடியதா இருக்கிற இந்த சரீரம் வெளியரங்கமான மனுஷன், காணப்படாமல் இருக்கிற ஆவியும் ஆத்மாவும் உள்ளான மனுஷன். இப்ப கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாரு, இந்த உள்ளான மனுஷன், உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மா, அது கிறிஸ்துவின் மூலமாய், தேவ ஆவியானவர் மூலமாய் வல்லமையாக பலப்படுத்தப்பட வேண்டும். அது பலவீனமாய் இருக்குதுன்னா என்ன நடக்கும், பலமாய் இருந்தா என்ன நடக்கும், அதை உங்களுக்கு நான் சொல்றேன். இது கண்டிப்பாய் பலப்படுத்தப்பட்டால்தான் உங்கள் வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி உள்ளவர்களாய் வாழ முடியும். உள்ளான மனுஷன் உங்களுக்கு பலமா இருந்தால்தான் நீங்கள் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். வெளியில பலசாலிகளாக இருக்கிறவங்கள வெற்றியுள்ளவர்கள் கிடையாது, உள்ளே பலமாய் இருக்கிறவர்கள் தான் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகத்தில் இருந்து நம்முடைய வாழ்க்கை முடியும் பொழுது பரலோகத்துக்கு போய் சேர முடியும். அப்ப இந்த உள்ளான வாழ்க்கை எப்படி பலமா இருக்கிறது, எப்படி பலவீனமா இருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் சில காரியத்தை சொல்லுகிறேன். இந்த உள்ளான மனுஷன் என்று சொல்லும் பொழுது இது என்றைக்குமே வித்தியாசமா இருக்கிறது, ஒன்றோடு ஒன்று என்றைக்குமே ஒத்து போகாது. இதே கலாத்தியர்க்கு எழுதும் நிருபம், அடுத்தது பாரு, கலாத்தியர்க்கு எழுதும் நிருபம் 5:17 வாசியுங்கள். அப்பொழுது இந்த உள்ளான மனுஷனுக்கும் வெளியரங்கமான மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். கலாத்தியர் 5:17,
மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும்,
மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும்,
ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது,
ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது.
நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை,
நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை
செய்யாதபடிக்கு,
செய்யாதபடிக்கு
இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது,
இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. அப்ப இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது இந்த உள்ளான மனுஷன், வெளியான மனுஷன், இந்த ரெண்டுக்கும் உரிய காரியத்தை இந்த இடத்துல இந்த ஒரே வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்யும்படிக்கு, நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. இப்போ இந்த ஆவியும், இந்த உள்ளான மனுஷனும், இந்த வெளியான மனுஷனும் ஒன்றுக்கொன்று விரோதமா இருக்குது. சில காரியத்தை நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம், அதை இன்னொன்று அப்போஸ் பண்ணிட்டு இருக்குது. செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு ஒன்றுக்கொன்று விரோதமா இருக்கிறது. அப்போ மனிதன் என்று எடுத்துக்கொண்டால் அவன் திரித்துவம். அந்த திரித்துவ மனிதனை அந்த மூணை ரெண்டா பிரிக்கலாம். அந்த மூணுல ரெண்டு என்னன்னா, ஒன்று உள்ளான மனுஷன், வெளியான மனுஷன். இந்த ரெண்டு இருக்குது, இந்த ரெண்டு தான் இருக்குது, இந்த ரெண்டு தான் இருக்குதுனாலும் இந்த ரெண்டு ஒருபோது ஒத்துமையாவே போகாது. இருக்கிறது ரெண்டு, இந்த ரெண்டு ஒருபோது ஒத்துமையாவே போகாது. எப்பவுமே சண்டை பிடிச்சிட்டு தான் இருக்கும். எந்த நேரத்தில் இந்த ரெண்டும் சண்டை பிடிச்சிட்டு தான் இருக்கும். ஒருபோ இந்த ரெண்டும் ஒத்து போகவே போகாது. எப்படி நாம செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடி ஒன்றுக்கொன்று விரோதமாகவே இருக்கிறது. இது எப்படின்றத உங்களுக்கு வேதத்தில் ஒரு அழகாக சம்பவத்தை காட்டு பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:41 வாசிங்க. மத்தேயு 26:41,
நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு,
நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு
விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்,
விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்.
ஆவி உற்சாகம் உள்ளதுதான்,
ஆவி உற்சாகம் உள்ளதுதான்,
மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார்,
மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். இப்ப இயேசு கிறிஸ்து கெத்செமனை தோட்டத்திலே இருக்கிறார். அவருடைய மூன்று சீஷர்கள் பேதுரு, யாக்கோபு, யோவான், இந்த மூன்று பேரையும் இயேசு கிறிஸ்து அழைத்து கொண்டு போகிறார். ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அவர்களை பார்த்து கட்டளை கொடுக்கிறார், நீங்க மூணு பேரும் இந்த இடத்துல இருந்து ஜெபம் பண்ண வேண்டும் சொல்லிவிட்டு அவர் இன்னும் சற்று தூரம் போய் முகங்கொப்புற விழுந்து ஜெபிக்கிறார். இருதயத்தை ஊற்றி போராடி ஜெபிக்கிறார். ஜெபித்து விட்டு திரும்பி வந்து பார்க்கிறார். திரும்பி வந்து பார்த்தால் இந்த மூணு பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி தூங்கி கொண்டிருக்கிறவங்களை தான் தட்டி எழுப்பி இந்த வார்த்தைகளை சொல்றார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. அப்ப என்ன சொல்ற, ரெண்டையுமே அவரே பிரிக்கிறார். உள்ளான மனுஷன் உற்சாகமானவன், வெளியில் இருக்கிற மனுஷன் பலவீனமான மனுஷன். உள்ளே இருக்கிறவன் உற்சாகமானவன், வெளியில் இருக்கிறவன் பலவீனமான. அப்போ இந்த இடத்தில் ரெண்டு இருக்கிறது, ஒன்று கொன்று போராடிட்டு இருக்குது. இந்த சீஷர்களுக்கும் ரெண்டு இருக்கிறது, இயேசு கிறிஸ்துக்கும் ரெண்டு இருக்கிறது, எல்லாருக்குமே ரெண்டு இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் உள்ளான மனுஷனை வல்லமையாய் பலப்படுத்தி வைத்திருந்தபடியால் அந்த சூழ்நிலையிலும் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஆனா இவங்களை பார்த்தீர்கள் என்றால் களைத்து போய் தூங்கிட்டாங்க. உண்மையிலே சொல்றேன், இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து வாழ்றதுன்றது அன்னைக்கு இருந்த நிலைமையில ரொம்ப கஷ்டம். அவரோட இருந்த சீஷர்களுக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், ரெஸ்ட் எடுக்க முடியாது. ஏன்னா அவர் நைட்டெல்லாம் ஜெபிப்பார், காலையில் விடிக்காலையில் இருந்து ஜெபிப்பார், விடியில காலையில் எழுந்து கூட வாங்க கூட்டிட்டு போயிடுவாரு, பகல் முழுவதும் அங்க போங்க இங்க போங்க ஊடித்து கூட்டிட்டு போயிடுவாரு, எல்லா நேரத்திலும் டைட்டா பிடிஞ்சு எடுத்துட்டார். அந்த மூன்றாம் வருஷம் உண்மையிலேயே சொல்றேன், அவளுக்கு ரொம்ப கஷ்டம்தான். ரெஸ்ட் இல்லாம கடுமையா, அவர் கடுமையா உழைச்சார். அவர் அப்படி டிராவல் பண்ணும்போது மட்டும்தான் தூங்கினார், அந்த மாதிரி அவர் ரெஸ்ட் எடுத்து அந்த மாதிரி அவ்வளவு அவ்வளவு கடுமையா உழைச்சார். இவங்களுக்கு அதே அளவுக்கு இருந்துச்சு. இவங்க சில நேரத்தில் தூங்கும் பொழுது அவர் அந்த நேரத்தில் விழிச்சிருந்து ஜெபிச்சார், புரியுதுங்களா? இவர் தூங்கும், இவங்களை சீஷர்களை சில நேரம் ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு அவர் இரவெல்லாம் ஜெபிச்சார். சில நேரம் சூழ்நிலை அவர் ரிவர்ஸ்ல போயிடும், படகுல போயிட்டு இருப்பாங்க, இவர் தூங்கிடுவாரு, அவங்க முடிச்சுட்டு படகு ஓட்டிட்டு இருக்கான். சில டைம் அவர் ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் இவங்க முடிச்சிருக்க வேண்டியிருக்கும், அவர் முடிச்சிருக்கிற நேரத்தில் இவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க. ரொம்ப கடினமான காரியம். அப்படி இருக்கும் பொழுது காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் நடக்கிறாங்க நடக்கிறாங்க. இன்னைக்கு மாதிரி நம்ம ரெஸ்ட் எடுத்து நம்ம டிராவல் பண்ற சூழ்நிலை கிடையாது. அன்னைக்கு நடந்தே தான் பிரயாணம் பண்ணாங்க, மைல் கணக்கில் கிலோமீட்டர் கணக்கில், ஒவ்வொரு நாளிலும் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் நடந்தாங்க நடந்தாங்க தொடர்ந்து நடந்தாங்க. அவ்வளவு நடந்து களைச்சு ராத்திரி நேரம் ரொம்ப டயர்டா தான் இருக்கும், பகலெல்லாம் நடந்திருக்கிறாங்க டயர்டா தான் இருக்கும். இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு, ஜெபம் பண்ணுங்க என்றார். அவ்வளவு டயர்டா இருக்கிற அந்த நேரத்தில் நீங்க தூங்கக்கூடாது, ஜெபம் பண்ணுங்க சொல்லிட்டு அவர் போய் அங்க ஜெபிக்கிறார். அவருக்கும் அதே டயர்டு தான் இருந்துச்சு, இவங்களுக்கும் அதே டயர்டு தான் இருந்துச்சு. ரெண்டு பேர் எல்லாருமே ஒரே அளவு தான் உழைச்சிருக்கிறாங்க. அவருக்கும் அந்த டயர்டு இருந்துச்சு, இவருக்கும் இவங்களுக்கும் இருந்துச்சு. ஆனால் இவர்கள் அந்த டயர்ட்ல நேச்சுரலா தூங்கிட்டாங்க, அந்த களைப்பு தூக்கத்தை வர வச்சிருச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கும் அதே களைப்பு இருந்திருக்கும், ஆனால் அவர் தூங்கவில்லை, தொடர்ந்து ஜெபித்தார். திரும்பி வந்து பார்த்தார், திரும்பி தூங்கினாங்க, திருப்பி எழுப்பி விட்டார், திருப்பி ஜெபிப்பாங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு திரும்பி போய் ஜெபிச்சார், திரும்பி வந்து பார்த்தார், அவர் போயிட்டு வர்றதுக்குள்ள திரும்பி தூங்கிட்டாங்க. மூன்று முறை இது போல நடக்குது. ஏன்? ரெண்டு பேருக்கு உள்ள வித்தியாசம் என்னவென்றால், ஒருத்தர் உள்ளான மனுஷனை வல்லமையா பலப்படுத்தி வச்சிருந்தார், இவங்க அதை செய்யாம விட்டுட்டாங்க. அதுதான் ரீசன். இப்ப நல்லா பாருங்க, கர்த்தரே சொல்லுகிறார், மாம்சம் பலவீனம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது என்று சொல்லி அதை சாக்க சொல்லிடக்கூடாது. மாம்சமும் பலவீனம் உள்ளது, அதனால நான் தூங்குறேன், இல்ல இல்ல, மாம்சம் பலவீனம் உள்ளதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அதோட ஃபுல் ஸ்டாப் வைக்கல, ஆவியோ உற்சாகமா இருக்குதுன்னு சேர்த்து சொல்லியிருக்கிறார். அதை பார்க்கணும். நிறைய பேருக்கு இந்த மாம்சம் பலவீனமா இருக்குது அது மட்டும் தான் தெரியும், ஆவி உற்சாகமா இருக்கிறது நிறைய பேருக்கு மறந்து போயிடுது. நல்லா கவனிங்க, மாம்சம் பலவீனமானது ரைட், அதே நேரத்தில் ஆவி உற்சாகம் உள்ளது. அப்ப உங்கள் உள்ளான மனுஷனை ஆவியை வல்லமையாய் நீங்கள் பலப்படுத்தி வைத்திருப்பீர்கள் என்றால், எவ்வளவு களைப்பு வந்தாலும் சோர்வு வந்தாலும் பலவீனம் வந்தாலும் அதன் நடுவில் நீங்கள் உற்சாகத்தோடு தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாய் உங்களால் இருக்க முடியும். ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் அனைத்து வெற்றிகளையும் நிர்ணயிக்கிறது நம்முடைய ஜெப வாழ்க்கை தான். உங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உங்கள் உலக ஆசீர்வாதம், உங்கள் சரீரத்தின் ஆசீர்வாதம், குடும்பத்தின் ஆசீர்வாதம், சகல நன்மைகளுக்கும் எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரியம் உங்கள் ஜெபம்தான். அப்போ உங்கள் ஜெப வாழ்க்கையிலே நீங்கள் உறுதியாயிருந்து நீங்கள் உங்கள் உள்ளான வாழ்க்கையை வல்லமையாக உள்ளான மனுஷனை நீங்கள் பலப்படுத்தினால்தான் நீங்கள் வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். அப்ப அந்த வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆமென். உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். என்னைக்குமே சொல்ற தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் உள்ளான மனுஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், பலவீனமா இருக்கக்கூடாது. உங்கள் இன்னர்மேன் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த ஆவியும் ஆத்மாவும் சரீரமும் ரெண்டும் ரெண்டு பக்கத்தில் எடுத்துட்டு இருக்குது. சரீரம் ஒரு பக்கம் இழுக்குது, ஆவியும் ஆத்மாவும் இன்னொரு பக்கத்தில் இருக்குது. இதுல நான் மூன்றையும் மூன்றாய் தனியாய் பிரித்தால், ஆவி மனுஷனுடைய ஆவி அது கர்த்தர் தந்த தீபம், சரீரம் மண்ணிலிருந்து உண்டானது மண்ணுக்கே திரும்பக்கூடியது, ஆத்மா இது கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படிக்கு நியமிக்கப்பட்டது. இப்படி இருக்கும் பொழுது இந்த ஆத்மா என்னைக்குமே நியூட்ரலா இருக்கும், சரீரம் பூமிக்குரிய காரியத்திற்கு இழுக்கும், பாவத்திற்குரிய காரியத்திற்கு இழுக்கும், கர்த்தருக்கு விரோதமாய் போராடுவதற்கு அது முயற்சிக்கும், ஆவிக்குரிய காரியங்களை எப்பொழுதெல்லாம் இந்த ஆவி செய்ய முயற்சிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் விரோதமாய் போராடி நம்மளை தூங்க வைக்கும். ஜெபிக்க வேண்டும் என்று ஆவி சொன்னால் சரீரம் சொல்லும், இல்ல நீ தூங்குன்னு சொல்லும். இப்பவே இந்த நபருக்கு சுவிசேஷம் சொல்லு என்று ஆவி சொன்னால், இல்ல நீ நாளைக்கு பாத்துக்கலாம்னு சரீரம் சொல்லும். எந்த காரியத்தை உங்களுக்கு ஆவி ஒன்னு சொல்லுதோ அதற்கு எப்பொழுதும் அப்போஸ் பண்ணிட்டு இருக்கிறதா இந்த ஆவியுடைய வேலை, இந்த சரீரத்துடைய வேலை. அப்ப இந்த சரீரம் என்னைக்குமே உலகத்தனமாக வாழ்ந்து நம்மை நரகத்திற்கு எடுத்து கொண்டு போக பிரயாசப்பட்டுட்டே இருக்கும். ஆனா இந்த ஆத்மா என்ன செய்யும், எங்க போய் சேர்ந்துக்கிறது தெரியாம போராடிட்டு இருக்கும். ரெண்டுக்கும் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆத்மா. இப்போ எது ஸ்ட்ராங்கா இருக்குதோ அந்த இடத்தில் உங்கள் ஆத்மா இணைந்து கொள்ளும். நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்கள் ஆவி உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங்கா இருந்தா உங்கள் ஆத்மாவும் அதோடு இணைந்து நீங்க பரலோகத்துக்கு போய் சேர்ந்துருவீங்க. ஆனால் உங்கள் உள்ளான மனுஷன் பலவீனமாக இருந்து உங்கள் சரீரம் ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கும் என்றால் உங்கள் ஆத்மா உங்கள் சரீரத்தோடு இணைந்து நரகத்துக்கு போயிடும். இப்போ நம்ம தான் காப்பாற்றிக்கணும், நம்முடைய ஆத்மா பரலோகம் போதா அல்லது நரலோகம் நரகத்துக்கு போக போகிறதா என்பதை எது ஸ்ட்ராங்கா இருக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எங்க போக போறோன்றது இருக்குது. ஆவி பலமா இருந்தால் ஆத்மா அதோடு சேர்ந்து நம்ம பரலோகம் போவோம். வெளியரங்கமான மனுஷன், வெளி மனுஷனா இருக்கிற சரீரம் பலமா இருந்து அது ஆதிக்கம் செய்து கொண்டிருக்குமானால் அதோடு சேர்ந்து நம்முடைய ஆத்மா நரகத்துக்கு போயிடும். இப்ப நம்முடைய ஆத்மா பரலோகத்துக்கு போகிறதற்கு எவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்க, நம்முடைய ஆத்மா பரலோகத்துக்கு போய் சேரணும்னா உங்கள் உள்ளான மனுஷன் வல்லமையாக பலப்படுத்தப்பட்டே ஆக வேண்டும். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும், சபைக்கு நம்ம வந்ததுனால அல்ல, ஏதோ வேதத்தை வாசித்ததுனால அல்ல, ஏதோ நம்ம ஞானஸ்நானம் எடுத்துட்டதுனால அல்ல, பரலோகம் போக வேண்டும் என்றால் உங்கள் உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அதான் முக்கியம், பரலோகம் போகணும்னா உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படுத்தப்பட்டு அது உங்கள் சரீரத்தை டாமினேட் பண்ணணும். உங்கள் ஆவி உங்கள் சரீரத்தை டாமினேட் பண்ணணும். இயேசு கிறிஸ்துக்கு அதான் நடந்துச்சு, இயேசு கிறிஸ்துக்கு கூட இருந்த அந்த ஆவி அவருடைய சரீரத்தை டாமினேட் பண்ணிச்சு. அதனாலதான் அவர் எந்த நேரத்திலும் ஜெபிச்சு அவர் வெற்றி சிறந்தார். சீஷர்களுக்கு சரீரம் டாமினேட் பண்ணிச்சு, அதனால தூங்கி தூங்கி விழுந்தாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஆவி பலம் உள்ளதாக இருக்க வேண்டும். இப்போ நல்லா பாருங்க, நம்ம சரீரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா பலமான ஆகாரத்தை நம்ம சாப்பிடணும் இல்லையா. நல்ல ஆரோக்கியமான உணவை நம்ம சாப்பிட்டாதான் நம்முடைய சரீரம் பலமாயிருக்கும். இப்ப நம்முடைய உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா நம்ம என்ன சாப்பிடணும், வாசிங்கள். இயேசு கிறிஸ்துவின் ரகசியத்தை காண்போம். இயேசு கிறிஸ்துடைய ஆவி ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, அப்ப அவர் என்ன சாப்பிட்டார் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:3-4:2 வாசிக்கலாம்.
அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார்.
இங்கே பார்க்கும் பொழுது சோதனைக்காரனாகிய பிசாசு இந்த கல்லுகளை அப்பமாக்கும். உடனே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த 40 நாட்கள் இயேசு கிறிஸ்து சரீர பிரகாரமாய் எந்த ஒரு உணவும் சாப்பிடாம இருந்தார். ஆனால் அவர் ஆவியிலே பலனாய் இருந்தார், உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங்கா இருந்தார். பிசாசு வந்து திரும்ப 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 சோதிக்குது, கொஞ்சம் கூட அவர் அசலாம இருந்தார். காரணம் என்ன, அவர் சாப்பாட்டை விட அப்பத்தை விட ஸ்ட்ராங்கான ஒரு ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டு இருந்தார். அந்த 40 நாட்களும் வேதமே அவருடைய உணவாய் இருந்தது. ஆமேன். அந்த 40 நாட்களும் வேத வசனம் அவருக்கு உணவாய் இருந்தது. அப்ப பிசாசு வந்து கேட்கிறான், இந்த அப்பத்தை நீ கல்லை அப்பமா மாத்தி சாப்பிடும். அவர் சொல்றார், இது பலவீனமான உணவு, இது சரீரத்தை தான் பலப்படுத்தும், ஆனால் நான் வேறொரு சாப்பாடு சாப்பிட்டிருக்கிறேன், இது என் உள்ளான மனுஷனை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதுதான் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும். நல்லா சொல்ற கேளுங்க, தேவ பிள்ளைகள் வசனத்தை அதிகமாய் உட்கொள்ள வேண்டும். ஆமென். வசனத்தை அதிகமாய் உட்கொள்ள வேண்டும். வசனத்தை கிடைத்த உடனே அதை நம்முடைய வாழ்க்கையில் உள்ளே வாங்கிக் கொள்ள வேண்டும். வேதத்தை நிறைய வாசிக்கணும், அதில் இருக்கிற ஆழமான காரியங்களை மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு வசனத்தை நீங்கள் உட்கொள்ளுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படுத்தப்பட்டிருக்கும். நம்ம வெளிப்படையான வெளி மனுஷனுக்கு உணவு உட்கொள்வதை விட உள்ளான மனுஷனுக்கு நீங்கள் அதிக உணவை உட்கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு வெளிப்பிரகாரமாக இருக்கிற மனுஷனை பலப்படுத்துவதற்கு மூணு நேரம் சாப்பிட்றோம், உள்ளான மனுஷனை பலப்படுத்துறதுக்கு எவ்வளவு நேரம் சாப்பிட்றோம் யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு மூணு வேளை சாப்பிட்றோம், ஒரு வேளை சாப்பாடு கால் மணி நேரம் எடுத்துக்குங்க, முக்கால் மணி நேரம் குடிக்கிற டீ காஃபி எல்லாம் எடுத்துக்குங்க, எல்லாம் சேர்த்து ஒரு கால் மணி நேரம் போட்டுருங்க. அப்போ எவ்வளோ ஆச்சு? குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம், ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம். இதுக்கு மட்டுமே ஒரு மணி நேரம் வயிற்று நிரப்புற ஒரு நாளைக்கு உட்காந்து ஒரு மணி நேரம் உட்காந்து சாப்பிட்ருக்கோம். டெய்லி எவ்வளோ நேரம் பைபிள் படிக்கிறோம்? வெளியரங்கமான மனுஷனை பலப்படுத்துவதற்கு மினிமம் ஒன் அவர் ஸ்பெண்ட் பண்றீங்க, உள்ளான மனுஷனை பலப்படுத்துவதற்கு எவ்வளவு மணி நேரம் நாம் செலவு செய்ய வேண்டும்? அப்ப அந்த உள்ளான மனுஷன் பலனடைவதற்கு கண்டிப்பாய் நீங்கள் போஷிக்க வேண்டும், பட்டினி போடக்கூடாது. உள்ளான மனுஷன் பரிதாபமாய் பட்டினி கிடக்கும்படி செய்கிறோம், வெடி மனுஷனை மட்டும் நாம போஷிக்கிறோம், உள்ளான மனுஷன் பட்டினி கிடக்கும்படி செய்து விடுகிறோம். சொல்ற தேவனுடைய வார்த்தை தான் உங்களை பலப்படுத்தும், தேவனுடைய வார்த்தை தான் உங்களுக்கு வருகிற சோதனைகளில் உங்களுக்கு ஜெயம் எடுக்க வைக்கும், தேவனுடைய வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் வெற்றி உள்ளவர்களாய் உங்களை மாற்றும். வேதத்தில் ஒரு அழகான சம்பவம் இருக்குது, உங்களுக்கு அந்த சம்பவத்தை காட்டுறேன் பாருங்க. 1 சாமுவேல் 14 திறந்து கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 14 24 வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். இங்கே பார்க்கும் பொழுது, சவுல் ராஜாவா இருந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தியர்களுக்கும் நடுவிலே ஒரு பெரிய யுத்தம் நடந்தது. அந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது யுத்தம் பலமாயிருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் சோர்ந்து போனாங்க. அந்த நேரத்தில் அந்த யுத்தத்துக்கு போகும் பொழுது அந்த நாட்கள் இந்த 14 பார்க்கும்போது சவுல் ஒரு வைராக்கியமான மனுஷன், பின்னாலதான் அவன் எழுந்து போறான். இந்த சம்பவம் நடக்கும்போது அவன் வைராக்கியமான மனுஷன். அவன் சொல்றான், இந்த யுத்தத்திற்கு நீங்கள் போகும்பொழுது ஒருத்தர் சாப்பிட கூட கூடாதுன்ட்டான். சாப்பாட்டை கூட மறந்து சத்துருவோடு யுத்தம் பண்ணி நீங்க ஜெயித்தே ஆகணும், சாப்பாடெல்லாம் கூட தேவையில்லை, நீங்க எப்படி யுத்தம் பண்ணி ஜெயித்தே ஆகணும் என்று சொல்லி சாப்பாட்டை கூட தள்ளி வைக்கும்படிக்கு அவ்வளவு வைராக்கியமாய் அவன் தன்னுடைய ராணுவ வீரர்களுக்கு கட்டளை கொடுக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் என்ன நடக்குது பாருங்க. 1 சாமுவேல் 14:24 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
இஸ்ரவேலர் அன்றைய தினம் மிகுந்த வருத்தம் அடைந்தார்கள். நான் என் சத்துருக்கள் கையிலே பழி வாங்க வேண்டும், சாயங்காலம் மட்டும் பொறுக்காமல் எவன் போஜனம் செய்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று சவுல் ஜனங்களுக்கு ஆணையிட்டு சொல்லி ஜனங்களில் ஒருவரும் எவ்வளவேனும் போஜனம் பண்ணாதிருந்தார்கள். தேசத்து ஜனங்கள் எல்லாரும் ஒரு காட்டிலே வந்தார்கள். அங்கே வெளியிலே தேன் கூடு கட்டி இருந்தது. ஜனங்கள் காட்டிலே வந்த போது
இதோ
தேன் ஒழுகி கொண்டிருந்தது. ஆனாலும் ஒருவனும் அதை தன் கையினாலே தொட்டு தன் வாயில் வைக்கவில்லை. ஜனங்கள் அந்த ஆணை நிமித்தம் பயப்பட்டார்கள். யோனத்தான் தன் தகப்பன் ஜனங்களுக்கு ஆணையிட்டதை கேள்விப்படவில்லை.
இந்த யோனத்தான் இவன் சவுலுடைய மகன், இவன் தன் தகப்பன் ஜனங்களுக்கு ஆணையிட்டதை கேள்விப்படவில்லை.
அவன் தன் கையில் இருந்த கோலை நீட்டி அதை நுனியினாலே தேன் கூட்டை குத்தி அதை எடுத்து தன் வாயிலே போட்டுக் கொண்டான். அதனால் அவன் கண்கள் தெளிந்தது. அப்பொழுது ஜனங்களில் ஒருவன், இன்றைக்கு போஜனம் சாப்பிடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று உம்முடைய தகப்பனார் ஜனங்களுக்கு உறுதியாய் ஆணையிட்டிருக்கிறார், ஆகையினால் ஜனங்கள் விடாய்த்திருக்கிறார்கள் என்றான்.
ஆகையால் ஜனங்கள் விடாய்த்திருக்கிறார்கள் என்றான்.
அப்பொழுது யோனத்தான் என் தகப்பன் தேசத்தின் ஜனங்களை கலக்கப்படுத்தினார். நான் இந்த தேனிலே கொஞ்சம் ருசி பார்த்ததினால் என் கண்கள் தெளிந்ததை பாருங்கள் இன்றைய தினம் ஜனங்கள் தங்களுக்கு அகப்பட்ட தங்கள் சத்துருக்களின் கொள்ளையினாலே ஏதாகிலும் புசித்திருந்தால் எத்தனை நலமாயிருக்கும். பெலிஸ்தருக்குள் உண்டான சங்காரம் மிகவும் அதிகமாயிருக்குமே என்றார்.
நல்ல கவனிங்க. இப்ப இந்த இடத்தில் யுத்தம் பலமாயிருக்கிறது. சவுல் சொல்லிட்டான், ஒருத்தனும் எதையும் சாப்பிடக்கூடாது, எதையா சாப்பிட்டேன்னு நீங்க சபிக்கப்பட்டவங்க சொல்லிட்டான். யுத்தத்தில் ஜெயத்தை எடுக்கிற வரைக்கும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டான். திட்டமாய் கட்டளை கொடுத்துட்டான். ஒருவேளை யாராவது ஏதாவது எடுத்து சாப்பிட்டா அவனுக்கு மரண தண்டனை, அவனுக்கு சாபன்னு சொல்லிட்டா மரண தண்டனை நிச்சயம். அதனால ஜனங்களுக்கு பசி, காலையிலிருந்து சாப்பிடல, சாயங்காலம் வரைக்கும் யுத்தம், சாயங்காலம் முடியும், சாயங்காலம் யுத்தம் முடிகிற வரைக்கும் ஒன்றும் வாயில போகக்கூடாதுன்ட்டான். அப்படி இருக்கும்பொழுது ஜனங்களுக்கு பசி இருக்குது, ஆனாலும் ராஜாவுடைய கட்டளைக்கு பயந்து யாரும் ஒண்ணுமே சாப்பிடல. பசி எடுத்தாலும் யுத்தம் தான் செஞ்சாங்களே தவிர எதையும் எடுத்து தங்க வாயில கூட கொஞ்சம் கூட போட்டுக்கல. காட்டுக்குள்ள வராங்க, யுத்தத்துல காட்டுக்குள்ள வராங்க. அப்ப பார்க்கும்பொழுது ஒரு மரத்துல ஒரு பெரிய தேன் கூடு இருக்கிறது, அதுல தேன் நிறைஞ்சு ஒழுகி கொண்டிருக்கிறது, நிரம்பி வடிது தேன், பசிக்குது. ஆனா ஒருத்தன் கூட கொஞ்சம் தொட்டு கூட தங்க வாயில வைக்கல. ஏன்னா ராஜாவுடைய கட்டளை எதையும் சாப்பிடக்கூடாது. பசியோடு போறாங்க, ஜனங்கள்லாம் டயர்டாயிட்டாங்க. ஆனா இந்த நேரத்தில் சவுலுடைய மகனாகிய யோனத்தான், இவனுக்கு தன் தகப்பன் போட்ட கட்டளை தெரியாது. ஏன்னா இவன் அதுக்கு முன்னாலேயே இவன் புறப்பட்டு யுத்தத்துக்கு வந்துட்டான். தகப்பன் போட்ட கட்டளை அவனுக்கு தெரியாது. இவன் முன்பாக வந்தவன், இவனும் பசியா வரான், இவனும் இவனுடைய ஆயுததாரி ரெண்டு பேரும் வராங்க, பசியா வராங்க. வரும்பொழுது இவனும் அந்த தேன்கூட்டை பார்க்கறான். உடனே தன் கையில் ஒரு குச்சி வச்சிருக்கிற, அதை குத்தி அந்த தேன்கூட்டை எடுத்து தன் வாயிலை போட்டு கொஞ்சம் சாப்பிட்டுறான், கொஞ்சம் தேனை குடிக்கிறான், சாப்பிட்றான். சாப்பிட்ட உடனே அவன் ஃப்ரெஷ் ஆயிட்டான். அதை ஜனங்க பார்க்கறாங்க, ஐயோ என்ன காரியத்தை நீர் பண்ணிட்டீர், உங்களுடைய தகப்பன் இப்படிப்பட்ட கட்டளை கொடுத்திருக்கிறார், சாப்பிட்றவன் சபிக்கப்பட்டவன், அவனுக்கு மரண தண்டனை நியமிக்கப்படும் சொல்லியிருக்கிறாரே, இது உமக்கு தெரியாதா? அப்ப யோனத்தான் சொல்றான், தெரியாது, ஆனால் ஒன்று சொல்றேன், நான் இந்த தேனை கொஞ்சம் குடிச்சதுனால என் கண்ணு தெளிஞ்சிருக்குது பாருங்க, நான் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறேன் பாருங்க, இந்த தேனை குடிச்சதுனால நான் எவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருக்கிறேன் பாருங்க. எல்லாரும் ஏதாவது கொஞ்சம் குடிச்சிருந்தாங்க, ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டுருந்தாங்கன்னா இந்த பெலிஸ்தியருக்கு விரோதமாய் வந்த சங்காரம் இதை பார்க்கல இன்னும் எவ்வளவு அதிகமாக இருந்திருக்கும்ன்றான். எல்லாரும் கொஞ்சம் சாப்பிட்டு எல்லாரும் கொஞ்சம் இந்த தேனை குடிச்சிருந்தாங்கன்னா இந்த பெலிஸ்தியரை இன்னும் எவ்வளவு அதிகமாய் அடித்து நொறுக்கி இருக்கலாம், எவ்வளவு பேரை கொண்டு இருக்கலாம். அன்னைக்கு பசியோடும் தாகத்தோடு கஷ்டத்தோடு இருந்து டயர்டாகி நீங்க இந்த யுத்தத்தில் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீங்களே, நான் மட்டும் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறேன் பாருங்க என்றார். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த யோனத்தான் இந்த தேனை குடித்ததினால் அவன் பலப்படுத்தப்பட்டு விட்டான். இந்த தேனை குடித்ததினால் அவன் பலப்படுத்தப்பட்டான். இந்த தேன் என்ன வாசிங்க, சங்கீதங்களின் புஸ்தகம் 19 சங்கீதம் 7 வசனத்திலிருந்து வாசிங்க.
கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும்
ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது.
கர்த்தருடைய சாட்சி
சத்தியமும்
பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள்
செம்மையும்
இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை
தூய்மையும்
கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது.
கர்த்தருடைய நியாயங்கள்
உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும்,
நல்ல கபடிங்க, அவைகள் எதற்கொப்பா இருக்கிறது, பொன்னிலும்
மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதாயிருக்கிறது.
இந்த தேன் எதை குறிக்கிறது, தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. இந்த தேன் என்பது வசனம். அப்ப வேத வசனம் சத்தியம், இது நம்முடைய கண்களை தெளிவிக்கிறது. இந்த வசனம் இதுதான் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேன். அப்ப வேத வசனமாகிய அந்த தெளித்தேனை இந்த யோனத்தான் ஏற்றுக்கொண்டபடியினால் அவன் புதிதாய் அவன் பலத்தை பெற்றுக் கொண்டான். உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படுத்தப்படுவதற்கு ஒவ்வொருவரும் தேன் குடிக்க வேண்டும். ஆமென். வேத வசனமாகிய தெளித்தேனை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் குடிச்சாதான் நீங்க ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுனால என்ன வரும், சத்துருக்களை இன்னும் அதிகமாக மடங்கடிப்பீங்க. ஆமேன். பிசாசை இன்னும் ஜெயிப்பீங்க. இப்ப கொஞ்சம் தான் ஜெயிக்கிறீங்க, உள்ளான மனுஷனுக்கு சாதாரணமா இருக்கும்போது கொஞ்சம் தான் ஜெயிக்கிறீங்க. ஆனால் ரொம்ப அதிகமாய் வசனத்தை குடித்து வசனத்தை உள்ளே நிறைத்து நீங்கள் உள்ளான மனுஷனை பலப்படுத்திக் கொண்டால் நீங்கள் பெலிஸ்தியருக்கு செய்யும் சங்காரம் இன்னும் அதிகமாயிருக்கும். புரியுதாப்போ? அப்ப உங்களுடைய வெற்றி லெவல், உங்களுடைய ஜெயத்தின் அளவு எதன் அடிப்படையில் இருக்கிறது? உங்கள் உள்ளான மனுஷனுள்ள இருக்கிற பலத்தின் அளவில் இருக்கிறது. உள்ளான மனுஷனுடைய பலத்தின் ரகசியம் என்ன? தேன் குடிக்க வேண்டும். வேத வசனமாகிய தேன் குடித்தால் அது பலனடைந்து சத்துருக்களை இன்னும் அதிகமாய் சங்கரிக்கிறதற்கு உங்களை நடத்தும். அப்போ உங்க வாழ்க்கையில சில விஷயத்துல நான் ஜெயிக்கிறேன், சில விஷயத்தை நான் தோத்து போறேன்னு சொல்றீங்களா? சில விஷயத்தை நான் ஜெயிக்க முடிகிறது, சில விஷயத்தை நல்லா பிசாசு ஜெயிக்க முடியலன்னு சொல்றீங்களா? வேத வசனத்தை நிறைய குடிங்க, வசனமாகிய தேனை நிறைய குடிங்க, சத்துருவை பெலிஸ்தியனை ஓட ஓட விரட்டுவீங்க. ஹல்லேலூயா. இன்னும் சர்வசங்காரம் பண்ணுவீங்க, இன்னும் ஜெயம் எடுப்பீங்க. ரகசியம் அங்கதான் இருக்கு. வசனத்தை அதிகமாய் ஏற்றுக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. அப்ப ஃபர்ஸ்ட் காரியம், இப்ப மூணு காரியத்தை சொன்ன முதல் காரியம் இப்பதான் முடிஞ்சிருக்குது, ரெண்டாவது காரியத்துக்கு போவோம். அடுத்தது எபேசியர் கடிதம், முதலாவது உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிறோம், இரண்டாவது எபேசியர் கடிதம் நிருபம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிக்கலாம்.
விசுவாசத்தினாலே கிறிஸ்து
உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும். இரண்டாவது காரியம் இந்த ஜபத்தில் அடுத்த குறிப்பு, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்களில் வாசமாயிருக்க வேண்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இரண்டாவது காரியம் சொல்றாரு, நம்முடைய இருதயத்தில் கர்த்தர் வாசமாயிருக்கணும். எதன் அடிப்படையில்? விசுவாசத்தினாலே. இன்னைக்கு நிறைய பேருடைய விசுவாசம் வேறு மாதிரி இருக்கிறது. இப்ப நல்லா பாருங்க, கர்த்தர் வாசம் பண்றது எதன் அடிப்படையில்? விசுவாசத்தின் அடிப்படையில், உணர்ச்சிகளின் அடிப்படையில் கிடையாது. இன்னைக்கு நம்ம பல நேரத்தில் உணர்ச்சிகளின் அடிப்படையில் நடந்து கொள்ளுகிறோம். என்ன தேவ பிரசனம் இந்த இடத்துல இருக்குது, உடம்பு கொஞ்சம் இப்படி நடுங்குச்சுன்னா தேவ பிரசனம் இருக்குது, உடம்பு நடுங்கலன்னா தேவ பிரசனம் இல்லை. இப்படி எல்லாம் உணர்ச்சிகளின் அடிப்படையிலே தேவ பிரசனத்தை கர்த்தர் இருக்கிறாரா இல்லையாங்கிறத அளவு கொடுக்குறோம். கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா, இந்த இடத்துல இருக்கிறாரா இல்லையா, உணர்ச்சிகளின் அடிப்படையில், உடம்பு நடுங்கிறது அடிப்படையில் வச்சுட்டு கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா கொஞ்சம் அளவு போட்டு பார்க்கணும். ஆனால் கர்த்தர் இருக்கிறாரா இல்லையாங்கிறது உணர்ச்சிகளின் அடிப்படையில் அல்ல, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்களுக்குள் வாசமாயிருக்க வேண்டும். ஆமென். விசுவாசத்தின் அடிப்படையில் தான் தேவ சமூகத்தை நீங்கள் அறிய வேண்டும். புரியுதா? தேவ சமூகத்தை அறியணும். எப்படி? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இப்ப இந்த இடத்துல இந்த ஹால்ல இயேசு கிறிஸ்து இருக்கிறார், திட்டமாயிருக்கிறார். பாத்தீங்களா? கேக்குறீங்களா? கண்டிப்பா இருக்கிறார். நான் இருக்கிறத விட இயேசு கிறிஸ்து இங்க இருக்கிறது நூத்துக்கு நூறு உண்மை. ஆமென். ஏன், எதை வச்சு? இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு 18:19-20 வசனங்களில், இரண்டு பேராகிலும் மூன்று பேராகிலும் என் நாமத்தில் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர் நடுவிலே நான் இருக்கிறேன். அதுக்கு போதும், அதுக்கு மேல வேற ஒன்றும் தேவையே இல்லை. அதை விசுவாசிக்கிறேன், என் இயேசு இங்கே இருக்கிறார். வேற இன்னொரு ஆதாரம் வேணுமா? இருக்குது. வெளிப்படுத்தல் 2:1 சொல்லுகிறது, 7 நட்சத்திரங்களை தமது வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, இயேசு கிறிஸ்து செல்ஃப் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு, நான் எங்க இருக்கிறேன் தெரியுமா? 7 பொன் குத்துவிளக்குகளின் நடுவிலே நான் இருக்கிறேன். முதல் அதிகாரம், வெளிப்படுத்தல் முதல் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, அந்த 7 பொன் குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம். அப்ப சபையிலே ஆராதனை நடக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அங்கதான் இருக்கிறார், வேற எங்கேயும் இல்லை. அவர் ஆராதனை நடக்கும்போது அங்க இருக்கிறார். இது போதும், இதுதான் விசுவாசம். இதுக்கு நம்முடைய உடம்பு ஆடணும் அவசியம் கிடையாது, இயேசு இங்க இருக்கிறார். ஆமேன். விசுவாசம், எதை விசுவாசிக்கிறோம்? தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, 2 பேர் இருந்தாலே நான் இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? நெகட்டிவ் தாட்ஸ் போட்டு நம்ம அப்படியே நம்மளை அழிச்சுக்கிறோம். இப்போ நம்ம மனுஷனா இருக்கிற வரைக்கும், நல்லா புரிஞ்சுக்குங்க, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இருக்கிற வரைக்கும் அவ்வப்பொழுது சிறு சிறு தவறுகள் உங்கள் வாழ்க்கையில் வராமல் இருக்காது. சின்ன சூழ்நிலைகள், ஏதாவது ஒரு சூழ்நிலை நீங்க ஒருவேளை வெளிப்படையாய் பெரிய காரியம் செய்யலனாலும் சின்ன சின்ன தவறுகள் உங்க வாழ்க்கையில வராமல் இருக்காது. அப்போ ஒரு சின்ன தவறு வந்த உடனே உங்கள் ஃபீலிங்ல நீங்க நம்பி போவீங்களானாலும் உங்கள் மனசு என்ன சொல்லு தெரியுமா, வந்து தவறான ஒரு சின்ன காரியம் வந்து உங்களோட மனசு உறுத்தும். அப்ப போய் நீங்க ஜெபிக்க உட்காருவீங்க. ஜெபிக்க உட்காரும் பொழுது உங்களுக்கு ஐயோ கர்த்த நம்ம ஜெபத்தை கேட்பாரா, நம்ம சின்ன தப்பு பண்ணிட்டோமே கர்த்த நம்மோடு கூட இருப்பாரான்னு ஒரு கேள்வி முதல்ல இப்படி ஃபீலிங் வருது உங்களுடைய மைண்ட்ல, அப்படி ஒரு தாட் வருது. அப்ப கர்த்த நம்மோடு கூட இருக்க மாட்டாரு, நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டாரு, நம்ம தப்பு செஞ்சிட்டமே அந்த உணர்வு வருது. அப்ப ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்க, உடம்பு நடுங்காது உங்களுக்கு. ஏன் தெரியும் உடம்பு நடுங்காது? உங்க மனசு முதல்ல சொல்லுது கர்த்தர் உன்னோடு இல்ல. உங்கள் விசுவாசம் சொல்லுது உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டாரு, உங்க கூட இருக்க மாட்டாரு. உங்கள் மனசு சொல்லுது, உங்கள் இருதயத்தில் வர்ற அந்த எண்ணத்தை நீங்க என்ன செய்யறீங்க, விசுவாசிக்கிறீங்க. அதை நீங்க பார்த்துட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யறீங்க, ஜெபிக்க உட்காந்தோட கர்த்தர் இல்லைன்னு முடிவே கட்டிடுறீங்க. நான் சொல்றேன், கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. வேதத்தில் உங்களை நிறைய உதாரணம் சொல்றேன், இப்ப பாருங்க எடுத்துங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 21:3-4 வாசிக்கலாம்.
இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது
சீமோன் பேதுருவும்
கிதிமோ எனப்பட்ட தோமாவும் கலிலேய நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான் வேலும் செபதேவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு இரண்டு பேரும் கூடி இருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான்.
அதற்கு அவர்கள்
நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை.
விடியற்காலமான பொழுது
இயேசு கரையிலே நின்றார்.
அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள்.
கவனிங்க, இதே போல இன்னொன்று படிக்க வேண்டாம், நோட் பண்ணிக்க வேண்டாம். லூகா எழுதின சுவிசேஷம் 24:13-31 நீங்கள் அப்புறம் நீங்க வீட்டில் படிச்சு பார்த்துக்கங்க. அங்கே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். உயிர்த்தெழுந்த பின்பு அந்த நாள் அந்த சாயங்கால வேளையில் ரெண்டு சீஷர்கள் எம்மாவூருக்கு போனார்கள். அந்த சம்பவம் அங்கே இருக்கிறது. இப்ப இந்த ரெண்டு சம்பவங்களை வைத்துக் கொள்ள இந்த சம்பவத்தை மட்டும் உங்களுக்கு நான் விளக்கி கொடுக்கிறேன். இப்ப இங்கே பார்க்கும் பொழுது சீஷர்கள் பின்மாற்றத்துக்குள் போய்விட்டார்கள். பேதுரு சொல்லுகிறான், மீன் பிடிக்க போகிறேன். அவனோடு மற்ற 6 பேர் சேர்ந்து கொண்டு நாங்களும் வருகிறோம் என்று சொல்லி புறப்பட்டாங்க. 7 பேரும் அன்னைக்கு மீன் பிடிக்க போயிட்டாங்க. ராத்திரி முழுவதும் மீன் பிடிக்கிறாங்க, ஒரு மீனும் அகப்படவில்லை. விடியற்காலை நேரத்தில் இயேசு கிறிஸ்து அந்த திபேரிய கடற்கரையில் வந்து நின்றார். சீஷர்கள் அவரை அறியாதிருந்தார்கள். இயேசு வந்தார், சீஷர்கள் அவரை அறியவில்லை. இதே கதை தான் அங்கே நடந்துச்சு. எம்மாவூருக்கு சென்ற சீஷர்களோடு அந்த உயிர்த்தெழுந்த நாளிலே சாயங்கால வேளையில் இயேசு கிறிஸ்து அவர்களோடு சேர்ந்து நடந்தார். ஆனால் அவர்களோ அவரை இயேசு என்று அறியவில்லை. யாரோ ஒரு மனுஷன் என்று சொல்லி அவர்கிட்டயே அவர் கதையை பற்றி அவர்கிட்டயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீர் அண்ணியரோன்னு கேட்கிறாங்க. அதை எடுத்த வேற மாதிரி போயிடும். அப்போ பார்க்கும்பொழுது அவரையே பார்த்து நீர் அண்ணியரோ இந்த காரியம் உங்களுக்கு தெரியாத சிறுவில் அறையப்பட்டவரே பார்த்து சிறுவில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாங்க. அவர்கிட்டே அவரை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. காரணம் அவரை பற்றி அவங்களுக்கு தெரியல. என்ன காரியம் தெரியுமா, விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த ரெண்டு சம்பவத்திலேயும் ஆட்கள் பின்வாங்கி இருக்கிறாங்க. அந்த இடத்தில் பார்க்கும்போது அந்த எம்மாவிற்கு சென்ற சீஷர்களை பார்க்கும்பொழுது புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களையும் திட்டினாரு. அப்ப மந்த இருதயத்தில் அவங்க இருந்தாங்க. இந்த நபர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து பார்க்கும்பொழுது இவர்கள் மறுபடியும் மீன் பிடிக்க போயிட்டாங்க. ரெண்டு சம்பவத்திலும் இயேசு கிறிஸ்து கூட இருந்தார். ஆமென். ரெண்டு சம்பவத்திலையும் இவங்க பின்மாற்றத்தில் இருந்தாங்க, ஆனா இயேசு கிறிஸ்து இருந்தார் கூட. அப்ப இந்த இடத்தில் என்ன நடக்குது, இருந்தார் ஆனால் அவர்களால் ரெண்டு சம்பவத்தில் அவர் அறிய முடியல. இதுல என்ன காரியம் கேட்டீங்கன்னா, நம்ம நல்ல நம்முடைய ஆவியில உள்ளான மனுஷன் பலமா இருந்து நம்ம கரெக்டா இருக்கும் பொழுது அவர் கூட இருக்கிறதை நம்மளால் அறிய முடியுது. ஆனால் சில நேரத்தில் சில குறைவுகள் வரும் பொழுது உணர்வுகளை சார்ந்து ஜீவிக்கிற பிள்ளைகள் அவர் கூட இருந்தும் அவர் கூட இருக்கிறதை அறிய முடியாது. தேவ பிரசன்னம் இருக்கிறது போல உங்களுக்கு தெரியாது, கூடையே இருப்பாரு.
ஆனா கூட இருந்தும் கூட இல்லாதது போல தெரியும். பிசாசு ஒரு மாயையான தோற்றத்தை உங்களுக்கு உருவாக்க என்ன சொல்லும், அவரும் கூட இல்லை, அவர் உன்னை விட்டு போயிட்டாரு, நீ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்ட, அவர் முன்ன விட்டு போயிட்டாரு, உன் ஜெபத்தை கேட்க மாட்டாரு, அவரும் கூட இல்லை இல்லை இல்லை. ஏன் தெரியுமா, நீங்கள் உணர்ச்சிகளை நம்புற ஆளு, அதனால உங்ககிட்ட பிசாசு சுலபமா போய் சொல்லி உங்களை ஏமாத்திரும். உணர்ச்சிகளை நம்பாதீங்க, வேதத்தை நம்புங்கள். ஆமென். உங்கள் உணர்வுகளை நம்பாதீங்க, வேத வசனத்தை நம்புங்கள். வேத வசனம் என்ன சொல்லுகிறது, இந்த சீஷர்கள் அவரை விட்டு விலகி போனாலும் எடுத்த உடனே கர்த்தர் அவங்களை தூக்கி எறியல, அவங்க கூட தான் இருந்தார். முற்றிலுமாய் மறுதளித்து இயேசுவே வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போறான் தெரியுமா, அவங்களை விட்டு தான் கர்த்தர் விலகி போவார். ஆனா ஒரு சின்ன தவறு வருதுன்னா உடனே கர்த்தர் யாரையும் தூக்கி எறியவே மாட்டார், கூட இருப்பார். ஆனால் அவர் கூட இருந்தும் அவர் கூட இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது, இதுதான் நடக்குது. அப்ப வசனத்தை புரிந்து கொள்ளுங்கள், அவர் கூட இருக்கிறார். இதனாலதான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமா இருக்கணும் பவுல் ஜெபிக்கிறார். புரியுதாப்பா உங்களுக்கு? அப்ப உங்க வாழ்க்கையில் ஒரு தவறு வந்து விட்ட உடனே இயேசு போயிட்டார் நினைச்சு நீங்க அப்படியே நெகட்டிவான தாட்ல போயிட்டு டோட்டல் அவரை விட்டு ஓடி போயிடாதீங்க. அவர் கூட இருக்கிறார் என்பதை வசனத்தின் அடிப்படையில் புரிந்து, ஆண்டவரே நான் தப்பு செஞ்சேன், ஆனாலும் கூட நீங்க என் கூட இருக்கிறீங்க, தயவாக இந்த நிலைமையில் என்னை தூக்கி எனக்கு என்னை பலப்படுத்துங்க, ஆண்டவரே இனி நான் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்க கூட இருக்கிறதை உணர்ந்து அவர்கிட்ட பேசி பாருங்க. விசுவாசத்தினால் அவர் உங்கள் இருதயத்தில் இருக்கிறதை உணர்ந்து அவரோடு நீங்கள் பேசி, மனம் விட்டு பேசி உங்கள் இருதயத்தை திறந்து அவரோடு நீங்கள் ஒப்புரவாகி பாருங்கள், நீங்கள் மறுபடியும் பலத்தை பெற்றுக் கொள்வீர்கள். அல்லேலூயா. அதனாலதான் விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் வாசமாயிருக்கணுமே தவிர உணர்ச்சிகளின் அடிப்படையிலே கர்த்தர் நம்மோடு வாசமாயிருக்க கூடாது. அதனாலதான் பவுல் அப்படி ஜெபிக்கிறார், விசுவாசம் தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிற நெகட்டிவ் தாட்டே வரக்கூடாது. என் ஆண்டவர் என்னை விட்டு விலகுவதே இல்லை, அவர் என்னை கைவிடுவதே இல்லை, என் வாழ்க்கையில் ஒரு சில தவறுகள் வரலாம், குறைவுகள் வரலாம், அதனால என் ஆண்டவர் என்னை தூக்கி வீச மாட்டார், என் ஆண்டவர் என்னை மன்னிக்க தயையுள்ளவர், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், என்னை அவ்வளவாய் நேசிக்கிறார், என்னை சீக்கிரத்தை தூக்கி எறிய மாட்டார், அவர்தான் என் ஆண்டவர், என்கிட்ட அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார், சிம்பிளா என்னை தூக்கி எறிய மாட்டார். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும், என் ஆண்டவர் அப்படிப்பட்டவர், சரியா புரிஞ்சுக்கங்க. ஒரு கடின இருதயம் உள்ளவராய் ஒரு சின்ன தப்பு வந்து தூக்கி வீசி எறிஞ்சிட்டு எக்கேட கெட்டு போ நம்மளை தூக்கி எறியவர் நினைக்காதீங்க, அவர் அப்படிப்பட்ட மோசமானவர் அல்ல, நல்ல ஆண்டவர். ஆமேன். நல்ல ஆண்டவர் அவர், அதை புரிந்து கொள்ளும். மூணாவது வேகமாய் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பதினேழாவது வசனத்தை வாசிக்கலாம், எபேசியர் 3:17 இருந்து.
விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி,
அன்பிலே வேரூன்றி
நிலை பெற்றவர்களாகி,
நிலை பெற்றவர்களாகி
சகல பரிசுத்தவான்களோடும் கூட,
சகல பரிசுத்தவான்களோடு கூட
கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும்,
கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும்,
நீளமும்
நீளமும்,
ஆழமும்
ஆழமும்,
உயரமும் இன்னதென்று உணர்ந்து,
உயரமும் இன்னதென்று உணர்ந்து
அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும்,
அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும்,
தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும்,
தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும்,
அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே,
அவர் தம்முடைய மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே
உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன்,
உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்ப இங்கே பார்க்கும் பொழுது அவருடைய அன்பிலே நாம் வேரூன்ற வேண்டும், கிறிஸ்துவின் அன்பிலே நாம் வேரூன்றி கிறிஸ்துவின் அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அன்பை மனுஷனுடைய அறிவினால் அறிய முடியாது, அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்வதற்கு நாம் வல்லவர்களாக மாறும் பொழுது ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குது. அந்த அறிந்து கொண்டு கிறிஸ்துவின் பரிபூரணத்தினாலும் சகல பரிபூரணத்தினால் நிறையப்படவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். இப்ப நம்ம வாழ்க்கையில் கடைசியாக தேவ அன்பு என்று ஒன்று இருக்கிறது, கர்த்தர் நம்ம வச்சு. இப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு, அவருடைய அன்பு சாதாரணமானது கிடையாது. மனுஷன் ஒன்னு பிடிக்கலன்னா தூக்கி எறிவான், ஆனால் தேவனோ அன்பு மிகுந்தவர், அன்பில் நிறைந்தவர், அப்ப அன்பில் நிறைந்திருக்கிற ஆண்டவருடைய அன்பை நம்முடைய அறிவில் அறிய முடியாது. அதை வெளிப்பாட்டின் மூலமாகத்தான், ஆவியானவர் மூலமாகத்தான் அதை அறிய முடியும், உணர முடியும். அதை அறிவில் படித்து அந்த அன்பை முழுவதும் புரிய முடியாது. அப்ப அந்த அன்பை நம்ம எப்ப புரிய முடியும் தெரியுமா? வாசிங்க ரோமருக்கு எழுதுற நிருபம் 5:5 வாசிக்கலாம்.
மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த
நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே
தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால்
தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால்
அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது.
அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்த மாட்டாது.
அன்றையும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது.
நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது.
நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான்.
நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான்.
நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார்.
அப்போ தேவனுடைய அன்பு எங்கே வெளிப்படுகிறது என்றால், நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறது. அப்ப அபிஷேகத்தை பெற்று ஆவியிலே நிறைஞ்சு நீங்க ஜெபிக்கணும். அந்நிய பாஷைகளை பேசி நீங்க ஜெபிக்கணும். ஆவியிலே நீங்க நிறைஞ்ச ஆவியானவரோடு நெருக்கமான தொடர்பை நீங்கள் ஏற்படுத்தி அவரோடு நெருங்கி போகும் பொழுதுதான் கர்த்தருடைய அன்பின் அகலமும் ஆழமும் உயரமும் நீளமும் எல்லாவற்றையும் உங்கள் ஆவியிலே நீங்கள் அறிந்து உணர முடியும். இதை படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது. அந்த அபிஷேகம் தான் உங்களுக்கு அதை வெளிப்படுத்தி காட்ட முடியும். அப்போ மூணாவது, அந்த அன்பில நீங்கள் நிறைஞ்சிருக்கணும். அப்ப அந்த அன்பில நிறையும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுக்கு தேவனுடைய சகல பரிபூரணத்தினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். ஆமென். தேவனுடைய சகல பரிபூரணம் என்னன்னு சொல்லட்டுமா? ஃபைனலா சொல்றேன், அதுதான் ஒரு கம்ப்ளீட் பிளஸ்ஸிங். அது தேவனுடைய சகல பரிபூரணம்ன்றது டோட்டல் பிளஸ்ஸிங். அது வாசிங்க, அது யாருக்கு தெரியுமா கிடைக்கும்? அன்பு கூறுகிற அந்த அன்பை அறிந்தவர்களுக்கு தேவன் பரிபூரணமாய் ஆசீர்வதிப்பார். வாசிப்போம் 1 Corinthians 2:9 வாசிக்கலாம். 1 Corinthians 2:9 வாசிக்கலாம்.
எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு,
நல்ல கவனிச்சுங்க, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை
காது கேட்கவும் இல்லை
அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை
நமக்கோ
தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார்.
தேவன் தமது ஆவியினாலே அவைகளை வெளிப்படுத்தினார்.
அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ
உலகத்தின் ஆவியை பெறாமல்
தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படி,
நல்ல கவனிச்சுங்க,
தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றிருக்கோம்.
ரொம்ப நல்லா கவனிச்சுங்க, தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சமூகத்தில் நமக்கென்று பல ஆசீர்வாதங்களை அருளி இருக்கிறார். புரியுதாது? அதான் நம்முடைய நினைவுகள் கர்த்தருடைய நினைவுகள் அல்ல. பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அப்படியே உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என்னுடைய நினைவுகளும் உங்கள் வழிகளை பார்க்கிலும் என்னுடைய வழிகளும் உயர்ந்ததா இருக்குது. அப்ப நம்முடைய நினைவுகள் நம்முடைய வழிகளின்படி சின்ன விஷயத்தை நம்ம பிளான் பண்றோம். ஆனால் தேவனாகிய கர்த்தரோ தம்முடைய சமூகத்தில் நமக்கென்று ஆயத்தம் அணி வச்சிருக்கிறார். எப்படி? சகல பரிபூரணமான ஆசீர்வாத பரிபூரணம் என்றால் நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தம்முடைய சமூகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார், பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். இது எப்படி தெரியும்? அறிவுக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. அறிவுக்கு தெரியவே தெரியாது. நம்முடைய மூளை அறிவினால் அதை கொஞ்சம் கூட உணர முடியாது. அப்ப எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அதை பார்க்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது, இருதயத்தில் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் வச்சிருக்கிறார். யாருக்கு? அன்பு கூறுகிறவர்களுக்கு. அது எப்படி நமக்கு தெரியும்? அவர் வச்சிருக்கிறதெல்லாம் மறைச்சு அங்க வச்சிருக்கிறாரே, எப்படி நமக்கு தெரியும்? அவர் இருதயத்தில் என்னை குறித்து என் ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் எனக்கு எப்படி தெரியும்? என் அறிவுக்கு அது தெரியாது. அவைகளை அந்த ஆவியானவர் தாமே நமக்கு வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களையும் சகலவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். இப்ப உங்களுக்கு ஒன்று சொல்ற ஃபைனலா, நீங்க எப்படி இருக்கணும்ன்றது நீங்க கற்பனையே பண்ண முடியாது. நீங்க எப்படி இருக்கணும்னு கர்த்தர் நினைச்சிருக்கிறாரோ அதை நீங்க கற்பனையே பண்ணவே முடியாது, சான்ஸே கிடையாது, யாருமே செய்ய முடியாது. உங்களுக்கு தேவன் நியமித்து வைத்திருக்கிற உயர்ந்த ஸ்தானத்தை, பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் கண்டிப்பா கற்பனை பண்ண முடியாது. அது கண்ணால் காண முடியாது, காதால் கேட்க முடியாது, இருதயத்தில் உணரவும் முடியாது. அதை பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க முடியும். யோசிச்சு பாருங்க, யோசேப்பு அவங்க அப்பா ஒரு மேய்ப்பன், யாக்கோபு ஆடுகளை மேய்க்கிறான். இவன் நினைச்சிருப்பானா எகிப்துக்கு தான் ஒரு பிரைம் மினிஸ்டர் மாற போன அவன் நினைச்சுக்க முடியுமா? ஒரு பெரிய சாம்ராஜ்யம், அன்னைக்கு எகிப்திய சாம்ராஜ்யம் தான் உலகத்தையே அரசாண்ட சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்திலே அவன் ஒரு பிரைம் மினிஸ்டரா வருவன் கனவு காண முடியுமா? நினைச்சு பார்த்துருக்க முடியுமா? தாவீது அவன் ஒரு ப்ரொஃபஷனல் ஆடு மேய்க்கிறவன். அவங்க அப்பா ஈசாய் அவனுக்கு ஆடு வாங்கி கொடுத்திருந்தார், ஆடு மேய்க்க விட்டிருந்தார். அவன் நினைச்சிருப்பானா முழு இஸ்ரவேலுக்கு தான் ஒரு நாள் ராஜாவாவே நினைச்சிருப்பானா? கற்பனையே பண்ணியிருக்க சான்ஸே கிடையாது. அப்போ இவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தேவனுடைய திட்டம் இருந்துச்சு. ஆனா கர்த்தர் ஒரு நாள் யோசேப்புக்கு சொன்னாரு, ஒரு சொப்பனத்தை கொடுத்தாரு, அந்த ஆவியானவர் அவளுக்கு வெளிப்படுத்தினார். யோசேப்பே, நீ ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற, ஆடு மேய்க்கிறதா உன்னுடைய தொழில், ஆடு மேய்க்கிறதா உன்னுடைய எதிர்காலம், ஆடு மேய்க்கிறதெல்லாம் நீ எக்ஸ்பர்ட்டா மாறணும், இதே நீ நினைச்சிட்டு இருக்கிறியா? இது உன் நினைவு, ஆனா நான் ஒண்ணு வச்சிருக்க அதை வெளிப்படுத்துறேன் பாருன்னு சொல்லி ஒரு நாள் ராத்திரியில அவனுக்கு சொப்பனை காமிச்சார். வயல் நிலத்தில் எல்லாரும் அறுவடை செய்கிறார்கள், எல்லாரும் அரிக்கட்டிகளை அரித்து வைத்திருக்கிறார்கள். இவன் அரிக்கட்டு நிக்குது, மற்றதெல்லாம் வணங்குது. ஒரே ஒரு சொப்பனம். அடுத்தது மறுபடியும் சொல்றாரு, சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் வந்து அவர் வணங்குது. இன்னொரு சொப்பனம், சொப்பனத்தின் மேல் சொப்பனம், வெளிப்பாடின் மேல் வெளிப்பாடு. இதையெல்லாம் யார் கொடுக்கிறது? தேவன் யோசேப்புக்கு நியமித்து வைத்திருந்த திட்டத்தை அந்த ஆவியானவர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். அப்புறம் அவனுடைய விஷயம் மாறிடுச்சு. அதுக்கு பிறகு அவன் ஆடு மேய்க்கிறவன் அவன் நினைக்கல. அதுக்கு பிறகு அவனுடைய கற்பனை எல்லாம் எல்லாரும் என்ன வணங்க போறாங்க, எல்லாரும் என்ன வணங்க போறாங்க, எல்லாரும் என்ன வணங்க போறாங்க. அவன் மைண்டே மாறிடுச்சு, அவனுடைய மைண்ட் செட் டோட்டலா மாறி போச்சு. இனி நான் மெய்ப்பன் அல்ல, எல்லாரும் என்ன வணங்க போறாங்க, எல்லாரும் என்ன வணங்க போறாங்க, இந்த அத்தனை அண்ணன்களை என்ன வணங்க போறாங்க, சகல தேசம் என்ன வணங்க போகுது. அவனுடைய மைண்ட் செட் மாறி போச்சு, அவனுடைய விஷன் மாறிடுச்சு. அதை உருவாக்கினது யார்? கர்த்தருடைய வெளிப்பாடு. ஆவியானவர் வெளிப்படுத்தினார், அவன் பிடித்து கொண்டான், அப்படி ஆயிட்டான். இப்ப உங்களுக்கு கர்த்தர் நியமித்ததை யார் உங்களுக்கு சொல்ல முடியும்? உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்தாவியானவர் அதை உங்களுக்கு சொல்ல முடியும். அவர் சொன்னாதான் நீங்க அதை பிடிச்சுக்க முடியும், அவர் சொன்னாதான் நீங்க அட்டைன் பண்ண முடியும், வேற எப்படி வர முடியாது. அதுக்குதான் தேவ பிள்ளைகள் பரிசுத்தாவியானவரை பெற்று ஆவியிலே நிறைஞ்சு ஜெபித்தால் உங்களை குறித்த தேவ திட்டத்தை கர்த்தர் உங்களோடு பேசுவார். அந்த திட்டத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளும்படி விசுவாசத்தை கொடுப்பார். நீங்கள் அப்படியே ஒரு நாள் மாறிவிடுவீர்கள். ஆமேன். இதான் காரியம், இதான் தேவனுடைய சகல பரிபூரணம். அது இப்படி அப்படின்னு சொல்ல முடியாது, எப்படியோ இருக்கும். ஆமேன். அது இப்படி அப்படின்னு சொல்ல முடியாது, எப்படியோ இருக்கும், கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். இதுதான் நடந்துச்சு ஒவ்வொருத்தருக்கும், இதுதான் நமக்கும் நடக்கும் கர்த்தர் சொல்றார். இதுதான் தீர்க்க தரிசன ஜபம். இதன் மூலமாக கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறார். அப்ப தேவ பிள்ளைகள் நீக்க நான் ரெண்டே காரியம் சொல்லிட்டேன். ஒன்னே, வசனத்தை உங்கள் இருதயத்தில் நிரப்புங்கள், ஆவியிலே நிறைஞ்சு ஜபம் பண்ணுங்க. மீதி எல்லாம் தானா கர்த்தர் மகிமையாய் உங்களை நடத்தி கொண்டு போவார். அல்லேலூயா. இந்த ரெண்டு விஷயம் தான், இந்த ரெண்டு விஷயத்தை ஸ்ட்ராங்க பிடிங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை வெளிப்படுத்தி அந்த பாதையில் உங்களை நடத்துவார். ஜபிக்கலாம்.